ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
கங்கை என்னும் கடும் புனலை கரந்தான் தன்னை காமறு பூம் பொழில் கச்சி கம்பந்தன்னை அங்கையினில் மான்மறி ஒன்று ஏந்தினானே ஐயாறு மேயானே ஆரூரானே பங்கம் இல்ல அடியார்க்கு பரிந்தாயான் தன்னை பரிதி நியமத்தானே பாசுராதே சங்கரனை தலையாலங்காடம் தன்னை சாராதேயே சாலனாள் போக்கினேனேயே தலையாலங்காடந்தன்னை சாராதே சாலனாள் போக்கினேனேயே. இன்று நாம் தரிசனம் செய்யும் சிவஸ்தலம் திருத்தலையாலங்காடு என்பது திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம். சோழ சூடாமணி ஆற்றின் வடகரையில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து வருபவர்கள் திருவாரூர் செல்லும் பேருந்தில் 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த தலத்தை வந்து அடையலாம். தலையாலங்காலத்து போர் தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பாண்டியன் நெடுஞ்செழியன் இங்கு நடைபெற்ற போரில் சோழனை வென்றபடியால் தலையாலங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று கூறப்பட்டான் என்று புறநானூர் கூறுகின்றது. இது மிக பழமையான தலம். ஆலங்காடு என்று வழங்கக்கூடிய தலங்களுள் இது முதன்மையானது என்று கூறுவார்கள். ஆகவே இதை முகவடாரண்யம் என்று வடமொழியில் சொல்வார்கள். ஊரின் நடுவில் இந்த சிவாலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. எதிரில் மகிமை வாய்ந்த சங்கதீர்த்தம் என்ற ஒரு அற்புதமான திருக்கோணம் இருக்கிறது. இதனுடைய மேல்கரையில் படித்துறை விநாயகர் இருக்கின்றார். ராஜகோபுரம் இல்லாவிட்டாலும் நுழைவாயிலில் சிவமூர்த்தங்கள் சுதைகளாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமர விநாயகரையும் பலிபீடம் நந்தி ஆகியவற்றையும் இதன் அருகில் நமக்கு வலப்புறம் தெற்கு நோக்கியவாறு பாலாம்பிகையினுடைய சன்னதியையும் காண்கிறோம். மூலவர் சன்னதி சற்று உயரத்தில் காணப்படுகிறது. நுழைவாயிலில் நின்ற கோலத்தில் கணபதியும் அமர்ந்த கோலத்தில் சரஸ்வதியும் இருபுறம் காட்சி அளிக்கின்றனர். சுவாமி சன்னதியின் நுழைவாயிலில் மகாமண்டப முகப்பில் கணபதியும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றார்கள். தெற்கு பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தனி சன்னதி கொண்டுள்ளார்கள். கன்னிமூலை கணபதிக்கு பிரசன்ன விநாயகர் என்று பெயர் இருக்கிறது. வடமேற்கு மூலையில் முருகன் வள்ளி தேவியானையுடன் காட்சியளிக்கின்றார். வடக்கு பிரகாரத்தில் ஸ்தலவிருஷமான பலாமரம் மிகவும் பழமையானதாக காணப்படுகிறது. சண்டிகேஸ்வரர் சன்னதியின் அருகில் 10 கரங்களுடன் வடதிசையை நோக்கியவளாக காளி தேவி காட்சியளிக்கின்றாள். இந்த பிரகாரத்தில் வில்வமரம் இருக்கிறது. பைரவர் சன்னதியின் சன்னதியில் 2 பைரவர்கள் இருக்கிறார்கள். தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதியில் முகப்பில் திருநள்ளாரை போலவே இங்கேயும் கிழக்கு நோக்கியவாறு அனுகிரக சனீஸ்வர பகவான் இருக்கின்றார். இங்கு சனி பயிற்சி தினங்களில் திரளான மக்கள் வந்து சனி பகவானை வழிபடுகிறார்கள். அம்பிகை சன்னதியினுடைய கோமுகத்துக்கு அருகில் சண்டிகேஸ்வரியும் இருப்பதை காண்கிறோம். சுவாமி சன்னதியினுடைய அர்த்தமண்டப சுவர்களில் உள்ள பஞ்சகோஷ்டங்களுள் தட்சிணாமூர்த்தி வடிவம் மிக பழையது. துர்கையினுடைய புதிய வடிவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மூலவருமானம் மிகவும் உயரமானது. இதில் அழகிய சிதை சிற்பங்களை காண்கிறோம். இந்த விமானத்தின் கிழக்கு முகப்பில் பெரிய வடிவில் சோமாஸ்கந்தமூர்த்தி காட்சியளிக்கின்றார். சுவாமி சன்னதியில் தரிசனம் செய்ய புகுகிறோம். இங்கு இறைவர் சதுர ஆவுடையார் மீது அற்புத காட்சியளிக்கின்றார். முயலகன் மீது ஆடிய தலமாகியால் சுவாமிக்கு நர்தனபுரீஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இந்த இறைவனை தரிசிக்காமல் நாட்களை வீணாக்கிவிட்டேனே என்று அப்பர் பெருமான் பாடல்தோறும் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமான் தொண்டர்களுக்கு தூய நெறி காட்டுவனாகவும் நரகத்தில் விழாமல் நம்மை காப்பவனாகவும் மும்மூர்த்தி வடிவில் விளங்குவராகவும் அடியார் சிந்தையில் புகுந்திருந்து நீங்காதவனாகவும் வேத வடிவினனாகவும் கைலை மலையை எடுத்த அரக்கனை மன்னித்து அவனுக்கு இராவணன் என்ற பெயர் கொடுத்த கருணாகரண மூர்த்தியாகவும் விளங்குவதாக அப்பர் பெருமான் தேவார பதிகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த அம்பிகையினுடைய பெயரை பெருமடந்தை என்ற பெயரால் அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வழியாக இந்த அம்பிகை பொலிவுடன் காட்சி தருகின்றாள். தீர்த்தங்கள் சிறப்பு வாய்ந்தவையாக இருந்த போதிலும் இந்த கோயிலுக்கு பிரதான தீர்த்தமாக கோவிலுக்கு எதிரில் உள்ள சங்க தீர்த்தத்தை குறிப்பிடுவார்கள். இது தீராத பல நோய்களையும் தீர்க்க வல்லது. தோல் சம்பந்தமான நோய்கள் இதில் ஒரு மண்டலம் நீராடியதால் நீங்க பெற்றதாக பலரும் கூற கேட்கலாம். இதன் அருகில் உள்ள செம்பங்குடி என்ற ஊரில் பல்லாண்டுகளுக்கு முன்பு விஜயம் செய்திருந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி மகாபெரியவர்கள் 48 நாட்கள் அதிகாலையில் இங்கு வந்து இந்த திருக்குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு நர்தனபுரீஸ்வரர் சன்னதியை 11 முறை வலம் வந்து தரிசிப்பார்களாம். இவ்வாறு இந்த தலத்தில் உள்ள பெரியவர்கள் கூற கேட்கிறோம். செலவிருட்சமாக உள்ள பலாமரம் மிகவும் பழமையாக இருக்கிறது. முகாரண்யம் என்றும் ஆலமரத்தை பிரதானமாக ஆலங்காடு என்று சொன்ன போதிலும் ஆலமரம் இந்த கோயிலுக்குள் தற்போது இல்லாமல் இருக்கிறது. தங்களுடைய தவ வலிமையால் அகந்தை கொண்ட தாருகாவனத்து முனிவர்கள் ஆபிசார வேள்வி செய்து ஏவிவிட்ட முயலகனை இறைவன் அடக்கிய தலம் இது. அந்த முயலகன் மீது நடனமாடிய தலம். எனவே சுவாமிக்கு நர்தனபுரீஸ்வரர் என்ற பெயர். இவருடைய திருச்சன்னதியில் ஆடல் வல்லானின் அற்புத காட்சியையும் நாம் தரிசிக்கிறோம். தை அமாவாசை தினத்தில் கபில முனிவர் பூஜித்து சிந்தாமணியை பெற்றுக் கொண்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. அன்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது. சரஸ்வதி தேவி பூஜித்து ஜோதிர்லிங்க தரிசனம் பெற்றாள் என்று தலபுராணம் சொல்கிறது. இந்த சங்க தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் குன்மம், முயலக நோய், சித்த பிரமை, வெண்குஷ்டம் ஆகிய மகாரோகங்களிலிருந்தும் நிவாரணம் பெறுகிறார்கள். இந்த பெருமானை வழிபட்டவர்கள் கபில முனிவர், தார்காவன முனிவர்கள், காளி, சனி பகவான், திருநாகு சுவாமிகள் ஆகியோர். இந்த தலத்திற்கு மிக அருகில் உள்ள குடவாயில், நானூர் மயானம், பெருவோளு, கரவீரம் ஆகிய தலங்கள் திருஞான சம்பந்தரின் தேவார பதிகங்களை பெற்றுள்ளவை. அதேபோல் திருவாஞ்சியம், திருவாரூர் ஆகியவற்றை சுந்தரமுத்து சுவாமிகள் பாடியிருக்கின்றார். நமது தவக்குறைவினால் இவ்விருவரின் பதியங்களும் இந்த தலத்துக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தின் கடைசி இரண்டு நாட்கள் முதல் தொடங்கி சித்திரை மாதத்து முதல் இரண்டு நாட்கள் வரை விடியற்காலத்தில் சூரியோதயத்தின் பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சுவாமியின் மீது படுகின்றன. அப்பொழுது சூரிய பூஜை நடத்தப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலாம்பிகையினுடைய திருமேனியின் மீது ஒரு பாம்பு இருந்ததாக பலரும் கண்டனர். அப்பொழுது அந்த பாம்பு தன்னுடைய சட்டையை உரித்து அம்பாளின் திருமேனியில் விட்டுவிட்டு மறைந்து விட்டது. இந்த அற்புதத்தை பலரும் அங்கு கண்டதாக சொல்கிறார்கள். இங்குள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த மூர்த்தி. தீராத பகைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதியாக இவர் திகழ்கின்றார். தேய்பிரை அஷ்டமி நாட்களின் போது மக்கள் இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நலம் பெறுகிறார்கள். செவ்வாய்க்கிழமைகளில் காளி தேவியை வழிபட்டு திருவண பாக்கியம் புத்திரபாக்கியம் ஆகியவற்றையும் பெறுகின்றார்கள். தெற்கு பிரகாரத்து சுவற்றிலும் வடபுறச் சுவற்றிலும் மகாமண்டப முகப்பிலும் உள்ள கல்வெட்டுகள் பல படியெடுக்கப்பட்டு உள்ளன. இவை சோழமனர்களுடைய தானங்களை பற்றி குறிப்பிடுபவை. இந்த கோயில் அண்மையில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பெற்று கும்பாபிஷேகம் நடந்தேறியது. இதன் அருகில் உள்ள தலங்கள் என்ன என்று பார்த்தால், சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் எண்கண் சிவாலயம் இருக்கிறது. இங்கு உள்ள முருகனுடைய சன்னதி மிகவும் பிரசித்தமானது. திருவாரூர் சாலையில் காப்பனாமங்கலம், அதற்கு அருகில் உள்ள பெரும்பண்ணையூரில் உள்ள கைலாசநாதர் ஆலயம், இதன் அருகில் உள்ள அருணோகிநாதரால் பாடல் பெற்ற திரையம்பகபுரம், திருவாரூர் சாலையில் சற்று தொலைவில் உள்ள பெருகோளூர், கரவீரம், வடகிழக்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம், கும்பகோணம் செல்லும் பாதையில் குடவாயில், நானூர், நானூர் மயானம் ஆகிய தேவார பாடல் பெற்ற தலங்களையும் நாம் தரிசிக்கிறோம். குடவாயிலை தாண்டி கும்பகோணம் செல்லும் வழியில் இன்னும் சுற்று பயணித்தால் திருச்சேரை, நிறையூர் சித்தீச்சரம் ஆகியவை தரிசிக்கலாம். இது தவிரவும் செங்காலைபுரம், ஓகை, பருத்தியூர், சிமிழி ஆகிய சிற்றூர்களிலும் சிவாலயங்கள் இருக்கின்றன. தலையாலங்காலத்து போருக்காக வில்லுக்கு நாண் தயார் செய்து கொடுத்த இடம் நாணல்சேரி என்ற ஊர். இங்கு 2 சிவாலயங்கள் உள்ளன. மேலும் தேவார வைப்பு தலங்களாகிய ராப்பட்டீச்சரமும், மணக்காலும், தனிச்சாத்தங்குடியும், காட்டூரும் இதன் அருகில் அமைந்துள்ளன. இவ்வாறு சிவராஜதானியாக திகழக்கூடிய ஒரு இடம் இந்த தலையாலங்காட்டை சுற்றியுள்ள ஊர்கள். ஆகவே அன்பர்கள், தலையாலங்காடம் தன்னை சாராதே சாலநாள் போக்கினேனே என்று அப்பருமான் பாடிய திருத்தாண்டகத்தின்படி நாம் நாளை போக்காமல் அந்த ரஞ்சனியும் கண்டன் உரையக்கூடிய பல தலங்களையும் இந்த தலையாலங்காட்டுக்கு செல்லும்பொழுது தரிசித்து நலம் பல பெறுவோமாக. சித்தம்பரம்.